போரும் சமாதானமும்
பகுதி மூன்று. தமிழ் தேசிய இயக்கமும் சமஷ்டி கட்சியும்.
சிங்கள பேரினவாத அரச ஒடுக்குமுறையின் வரலாற்று பெறுவராக பிறப்படுத்த தமிழ் தேசியமானது ஒருபுறம் கருத்தியலாகவும் மறுபுறம் திண்ணியமான அரசியல் இயக்கமாகவும் இரு பரிமாணங்களை கொண்டதாக விளங்கிற்று. ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களின் ஒன்றுபட்ட கூட்டுணர்வாகவும் அவர்களது தேசிய விழிப்புணர்வின் எழுச்சி கோலமாகவும் பிரவாகம் எடுக்க தமிழ் தேசியமானது தன்னகத்தே முற்போக்கான புரட்சிகரமான இயல்புகளையும் கொண்டிருந்தது. ஒடுக்கப்பட்ட தமிழினமானது சுதந்திரம், தர்மம், கௌரவம் போன்ற ஆழமான அரசியல் அபிலாசைகளை வேண்டி நின்றதால் அது முற்போக்கு தன்மை வாய்ந்தது எனலாம். தமிழ் தேசியமானது தமிழ் மக்களது சகல வகுப்பாரையும் ஒன்று திரளச் செய்து தேச விடுதலை என்ற ஒரே லட்சியத்தில் ஒருமுகப்படுத்தியதால் அது புரட்சிகர தன்மை வாய்ந்தது என கருதலாம். தமிழர்களின் அரசியல் வரலாற்று படிமுறை வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் தமிழ் தேசிய உணர்வானது சமஷ்டி கட்சியின் வாயிலாகவே நிறுவன வடிவம் எடுத்தது. சமஷ்டி கட்சியானது தமிழில் இலங்கை தமிழரசு கட்சி என்று அழைக்கப்பட்டது. காலம் சென்ற எஸ்.ஜே.வி. செல்வநாயகம் 1949 டிசம்பரில் அதை நிறுவினார். பொது தேர்தல் 1956 நடைபெற்ற போது தமிழ் தேர்தல் தொகுதிகளில் சமஷ்டி கட்சி வெற்றி பெற்றது. தமிழ் தேசிய இயக்கத்தை முன்னெடுத்து செல்லவல்ல பலம் மிக்க அரசியல் சக்தியாகவும் அது முகழ்ந்தது. தமிழினத்தின் அபிலாசையை பிரதிபலிக்கும் தேசிய இயக்கமாக வடிவெடுத்த இக்கட்சி முற்போக்கு பண்புகளையும் மக்களாட்சி பண்புகளையும் தன்னகத்தே கொண்டிருந்தது. அத்துடன் வெவ்வேறு வர்க்கங்களையும் சாதிகளையும் ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக ஒன்றிணைத்து வழிநடத்தக்கூடியதாகவும் அது வடிவெடுத்தது. இடதுசாரி இயக்கம் தமிழ் மக்களிடையே ஒரு பலமான அடித்தளத்தை அமைக்க தவறிவிட்டது. தேசிய ஒடுக்குமுறையின் குரூர நிலைமைகளை புரிந்து கொண்டு அவற்றை தங்கள் அடிநாதமாக கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளும் அரசியல் தூர நோக்கு அவர்களிடம் இல்லாது போனதே அதன் தோல்விக்கு காரணம் எனலாம். ஒடுக்கப்பட்ட ஓர் இனத்தின் தேசிய போராட்டத்திற்கு மேலானதாக வர்க்க போராட்டத்திற்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். தமிழ் மக்களின் தேசப்பற்றுணர்வை தவறாக இடை போட்டு அதை வரும் இனவாத தேசியத்தின் பிற்போக்கு வடிவமாக முலாம் பூசினார்கள். அந்த போராட்டத்தின் உட்கிடையாக அமைந்த முற்போக்கு பண்புகளையும் புரட்சிகர தன்மையையும் அவர்களால் இனம் காண முடியவில்லை. இரண்டு இனங்களிடையே முக்கிய முரண்பாடாக தேசிய ஒடுக்குமுறை நிலவும் போது தொழிலாள வர்க்கம் ஒன்றுபடுதல் நடைமுறையில் சாத்தியமற்றது என்ற அரசியல் உண்மையை உணராது அனைத்துலக தொழிலாள வர்க்க ஒருமைப்பாடு பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒடுக்கப்பட்ட ஓர் இனத்தின் தேசிய போராட்டத்தின் புரட்சிகர உட்கிடைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதற்கு மாறாக சமஷ்டி கட்சி மக்களின் பேராதரவை பெற்று வெற்றி கண்டதற்கு காரணம் தமிழ் இனத்தின் மீது சிங்கள அரசு தொடுத்த ஒடுக்குமுறை தாக்குதலின் உக்கிரத்தை அந்த கட்சி உணர்ந்து கொண்டதேயாகும். பன்முக ஒடுக்குமுறையின் வேகத்தில் தமிழ் தேசியத்தின் வடிவமும் அடையாளமும் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதை அந்த தலைமை புரிந்து கொண்டது. இந்த ஆபத்தின் அச்சுறுத்தலை அவர்கள் மக்களிடம் தெரிவித்தார்கள். பல்வேறு மட்டங்களில் உள்ள தமிழ் மக்களின் தேசிய உணர்வை தட்டி எழுப்பினார்கள். தனித்தனி உதிரிகளாக வேறுபட்டு முரண்பட்டு நின்ற வர்க்கத்தினரையும் சாதியினரையும் அணி திரட்டி தொடர்ச்சியான வெகுசன போராட்டத்தில் களமிறங்கிய சமஷ்டி கட்சி ஒரு வலுவான தேசிய இயக்கமாக வடிவெடுத்தது. இனவாத சிங்களம் மட்டும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த பண்டார்நாயக்க அரசாங்கம் தீர்மானித்த போது சமஷ்டி கட்சிக்கு இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய சவாலாக அமைந்தது. பொதுமக்களை கவரக்கூடிய சத்தியாகிரகம் என்ற எதிர்ப்பு நடவடிக்கையை அது கை கொண்டது. வன்செயலற்ற அமைதியான அறவயப்பட்ட காந்திய வழி நிற்பதுமான குந்துமறியல் போராட்டங்களில் அது ஈடுபட்டது. சிங்களம் மட்டும் சட்டத்தை விவாதிப்பதற்காக 1956 ஜூன் 5 காலை நாடாளுமன்றம் கூடிய போது சமஷ்டி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் கொழும்பு நாடாளுமன்றத்திற்கு எதிரே காலி முகத்திடலில் நூற்றுக்கணக்கில் கூடி சத்தியாகிரகம் புரிந்தார்கள். ஒரு சில மணி நேரத்தில் அங்கு குழுமிய சிங்கள காடையர் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கல்லால் அடித்தார்கள், நேரடியாக தாக்கினார்கள். நிலைமை மோசமாகி ஆபத்து கட்டத்தை எட்டியதும் சமஷ்டி கட்சி தலைவர்கள் தங்களது மரப்பு போராட்டத்தை கைவிட்டார்கள். சத்தியாகிரகிகளை துன்புறுத்தி தாக்கிய கலகக்காரர் இரத்த வரி கொண்ட வன்முறையில் இறங்கி தலைநகரான கொழும்பில் தமிழ் மக்களை தாக்கி அவர்களது சொத்துக்களை சூறையாடினார்கள். கலகம் நாட்டின் வேறு பாகங்களுக்கு பரவ கொலை, கொள்ளை, தீவைப்பு, பாலியல் வன்தாக்குதல் ஆகிய வன் செயல்கள் பெருகின. அம்பாறையில் 100க்கும் அதிகமான தமிழர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இனக்கலவரம் பரவுவதையும் தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதையும் பொருட்படுத்தாது சிங்களம் மட்டும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் மொழி தனது உத்தியோக தகமையை பறிகொடுத்தது. சிங்களம் மட்டும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை அடுத்து சமஷ்டி கட்சி தமிழினம் தன்னாட்சியுடன் இயங்கக்கூடிய சமஷ்டி ஆட்சி வடிவம் கோரி வெகுசன போராட்டங்களை பரவலாக ஏற்பாடு செய்தது. பொது தேர்தல் 1956 நடந்தபோது அதில் சமஷ்டி கட்சிக்கு ஏகோபித்த வெற்றி கிடைத்தது. தமிழ் மக்களின் தன்னாட்சி சமஷ்டி வடிவத்துக்கான தெளிவான வாக்களிப்பாக அது காணப்பட்டது. தனது கோரிக்கைகளை சாதிக்கும் நோக்கத்தோடு சமஷ்டி கட்சி தனது சத்தியாகிரக போராட்டத்தை தீவிரப்படுத்த தீர்மானித்தது. தமிழினத்தின் அரசியல் தன்னாட்சிக்கான கோரிக்கையும் தமிழ் தேசிய எழுச்சி உணர்வலையும் சிங்கள ஆட்சி பீடத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. வேகம் பெறும் வெகுசன போராட்டத்திற்கு அரண் கட்ட வேண்டும் என்ற தவிப்போடு தமிழருக்கு சலுகைகளை வழங்க பண்டார் நாயக்கா இணங்கினார். அவருக்கும் சமஷ்டி கட்சி தலைவர் SJV செல்வநாயகம் அவர்களுக்கும் இடையே உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்தாகியது. பிரதேச மன்றங்கள் ஊடாக ஓரளவு தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. தமிழ் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை நிறுத்தவும் உறுதியளிக்கப்பட்டது. உடன்படிக்கை சிங்கள இனவாத சக்திகள் மத்தியில் சந்தேகத்துக்கும் எதிர்ப்புக்கும் தூவமிட்டது. இந்த நிலைமையை தமக்கு வாய்ப்பாக அந்த தருணத்தில் பயன்படுத்தியவர் JR ஜெயவர்தனா ஆவார். உடன்படிக்கை கைவிடப்பட வேண்டும் என்ற எதிர்ப்பு கோரிக்கையை முன்வைத்து பௌத்த பிக்குகளின் ஆதரவுடன் கண்டியை நோக்கி கால்நடை ஊர்வலம் ஒன்றுக்கு அவர் ஏற்பாடு செய்தார். இதனால் தூண்டப்பெற்ற சிங்கள பேரினவாத அலை அரச அமைச்சரவை உறுப்பினர் சிலருக்கு உருவேற்ற அவர்களும் உடன்படிக்கைக்கு எதிரான ஊர்வலம் ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். இவர்கள் தலைமையில் பெருந்திரளான பிக்குகளும் அவர்களுடைய இனவரி ஆதரவாளர்களும் பண்டார் நாயக்காவின் உத்தியோக இல்லத்தை நோக்கி ஒப்பந்த பிரதி தாங்கிய சவப்பட்டி ஊர்வலம் ஒன்றை நடத்தினார்கள். தலைமை அமைச்சரது இல்லத்தின் முன் தேங்கிய இந்த ஊர்வலம் சவப்பட்டி தகனத்தை உணர்ச்சி ஆரவாரத்துடன் நிறைவேற்றியது. இந்த இனவாத பித்தலாட்டத்திற்கு அடிபணிந்த பண்டார் நாயக்கா ஆர்ப்பாட்டக்காரர் முன்பாகவே ஒப்பந்தத்தை கைவிடுவதாக பகிரங்க பிரகடனம் செய்தார். சிங்கள அரசியல் தலைமை புரிந்த இந்த மாபெரும் நம்பிக்கை துரோகமானது இன ஒருமைப்பாட்டிற்கான நம்பிக்கைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்ததுடன் இரு தேசங்கள் மத்தியிலான உறவிலும் பகைமையை தீவிரப்படுத்தியது. இந்த பகைமை உணர்வு படிப்படியாக கூர்மையடைந்து 1958 தமிழர்களுக்கு எதிரான இனத்துவச கலவரமாக வெடித்தது. சிங்கள தேசம் பூராகவும் தலைவிரித்தாடிய இனக்கலவர கொடூரம் இலங்கை வரலாற்றின் பக்கங்களை இரத்தத்தால் கரைப்படுத்தியது. அப்பாவிகளான தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடுமையும் குரூரமும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை. பல நூற்றுக்கணக்கானோர் கண்டதுண்டமாக வெட்டி கொல்லப்பட்டார்கள். கர்ப்பிணி தாய்மார் பாலியல் வன்தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழ் பாலர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். பாணந்துறையில் இந்து குருக்கள் ஒருவர் உயிரோடு எரிக்கப்பட்டார். மகாஓயா என்ற ஊரிலே கிணறு ஒன்றிலிருந்து காயம்பட்ட வடுக்களோடு சடலங்கள் பல மீட்கப்பட்டன. களுத்துறையில் கிணற்றுக்குள் இறங்கி பதுங்க முயன்ற ஒரு தமிழ் குடும்பம் மீது இனவரி காடையர்கள் பெட்ரோல் ஊற்றி உயிருக்காக கெஞ்சிய அவர்கள் மீது நெருப்பு வைத்தார்கள். தீச்சுவாலைகளால் உயிரோடு பொசுங்கி அவர்கள் துடிதுடித்து கதறி ஓலமிட்ட போது இனவரி காடையர் கொக்கொலி கொட்டி நடனமாடி மகிழ்ந்தார்கள். ஆயிரம் ஆயிரம் பேர் தங்கள் வீடு வாசல்களை இழந்தார்கள். பல கோடி பெருமதி வாய்ந்த தமிழ் சொத்துக்கள் ஒன்றில் சூறையாடப்பட்டன அல்லது தீயிட்டு சாம்பலாக்கப்பட்டன. பயங்கர இனவரி நாடு பூராகவும் கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருந்த போது இந்த பயங்கர வெறியாட்டத்தை பண்டார் நாயக்கா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். தமிழ் மக்கள் பட்டு பழகட்டும் என்று தாம் விட்டு கொடுத்ததாக அவரை மேற்கோள் காட்டி பின்னர் எடுத்தாளப்பட்டது. வேண்டுமென்றே 24 மணி நேரம் தாமதித்த பின்னர் அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட போது 10,000 தமிழ் மக்கள் அகதிகள் என்ற நிலைக்கு ஆளானார்கள். இவர்களில் பலர் அரச ஊழியர், பலர் உயர்தொழில் வல்லுநர், மேலும் பலர் கொழும்பு வர்த்தகர்கள். பாதுகாப்பு கருதி இவர்கள் வடக்குக்கும் கிழக்குக்கும் கப்பலில் ஏற்றி அனுப்பப்பட்டார்கள்.
சத்தியாகிரக போராட்டம்.
1958 நிகழ்ந்த இனக்கலவர வெறியாட்டம் தமிழ் சிங்கள தேசிய இனங்கள் மத்தியிலான உறவில் ஆழமான பிளவை ஏற்படுத்தியது. தமிழ் தேசிய உணர்வு எழுச்சி பிரவாகம் எடுத்தது. தமிழ் அரசியல் களத்தில் மாபெரும் வெகுசன போராட்டங்களாக அது வடிவெடுத்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அரசாங்க செயலகங்கள் முன்பாக சத்தியாகிரக போராட்டங்களை நிகழ்த்தி நேரடி நடவடிக்கையில் குதிக்க 1961 முற்பகுதியில் சமஷ்டி கட்சி தீர்மானித்தது. தமிழரின் தாயக மண்ணில் அரச நிர்வாகத்தை நிலைகுலியச் செய்து ஆட்சியை சீர்குலைத்து தமிழ் மக்களின் சமஷ்டி தன்னாட்சிக்கான கோரிக்கையை அரசு ஏற்கும்படி செய்வதே இவ்வெகுசன போராட்டத்தின் குறிக்கோளாக இருந்தது. 1961 ஆண்டு நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டமானது தமிழரின் தேசிய போராட்ட வரலாற்றில் ஒரு மகத்தான நிகழ்வு என்றே கூற வேண்டும். மாபெரும் வெகுசன பொங்குணர்வாகவும் அரச ஒடுக்குமுறை கொள்கைக்கு எதிரான தேசிய பேரெழுச்சியாகவும் இப்போராட்டம் அமைய பெற்றது. 1961 பிப்ரவரி 20 ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் ஏறத்தாழ 3 மாத காலம் வரை நீடித்தது. அடக்குமுறை அரசுக்கு எதிராக தமது ஆத்திரத்தை வெளிக்காட்டும் வகையில் 10,000 தமிழ் மக்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களில் பங்கு கொண்டனர். வடக்கு கிழக்கு மாநிலத்தில் இயங்கிய அரச நிர்வாக இயந்திரம் 2 வாரங்களுக்கு செயலிழந்து முடங்கியது. தமிழர் தாயகத்தின் சகல பகுதிகளிலும் மத்திய அரசின் ஆணை ஆற்றல் இழந்தது. வரலாறு கண்டிராத இம்மகத்தான போராட்ட நிகழ்வு தமிழ் மக்களிடையே மிக வேகமாக வளர்ந்து வரும் தேசிய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தியது. தமிழ் மக்கள் தமது அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு ஒன்றிணைந்து போராட உறுதி பூண்டுள்ளார்கள் என்பதற்கும் இது கட்டியம் கூறியது. யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசாங்க பிரதான நிர்வாக பணிமனையின் முன் பெருந்திரளான மக்களின் குந்துமறியல் போராட்டம் முதலில் தொடங்கியது. விரைவில் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய களங்களுக்கும் வேறு நகரங்களுக்கும் போராட்டம் வேகமாக பரவியது. தமிழ் பேசும் மக்களில் அனைத்து பிரிவினரும் சாதி சமய வேறுபாடின்றி இந்த அமைதி பொது போராட்டத்தில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள். மலையக தோட்ட தொழிலாளரும் ஆயிரமாயிரம் பேர் தங்கள் உரிமை போராட்ட ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்த வடக்கிலும் கிழக்கிலும் ஒன்று கூடினார்கள். இந்த மாபெரும் தேசிய எழுச்சி ஊட்டிய உற்சாகத்தில் 1961 ஏப்ரல் 14 அஞ்சல் சேவை ஒன்றை சமஷ்டி கட்சி தொடங்கியது. தமிழ் தேசிய அஞ்சல் தலைகள் ஆயிரமாயிரம் வெளியிடப்பட்டன. அரச அதிகாரத்தை மீறுவதாக இந்த செயல் அமைந்தது. தமிழ் தேசிய வளர்ச்சியின் வேக அலையும் சட்ட மறுப்பு போராட்டமும் அரசை ஆட்டம் காண செய்தது. அரசின் ஒடுக்குமுறை யந்திரம் துரிதமாக முடுக்கிவிடப்பட்டது. அடக்குமுறை நடவடிக்கையில் இராணுவம் ஈடுபடுத்தப்பட்டது. அவசரகால அதிகாரங்களுக்கு அமைவான சிறப்பு பணிப்புரைகளோடு பெரும் படையணிகளாக ஆயுதப்படைகள் தமிழ் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாண சத்தியாகிரகிகள் மீது 1961 ஏப்ரல் 18 வைகரை பொழுதில் அரச படையினர் திடீரென பாய்ந்தனர். துப்பாக்கி முனையாலும் குண்டான் தடியாலும் குரூரமாக தாக்கினர். மண்டைகள் உடைந்தன, அவயங்கள் முறிந்தன. சாத்வீக போராளிகள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அரச இராணுவ காடைத்தனத்தின் விளைவாக 100,000+ கடுங்காயம் ஏற்பட்டது. அவசரகால சட்டம், ஊரடங்கு என்ற போர்வையில் தமிழர் தாயகம் முழுவதிலும் இராணுவ பயங்கரவாதம் ஏவப்பட்டது. கடுமையான வன்முறையால் அமைதி போராட்டம் அடக்கப்பட்டது. தமிழ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சமஷ்டி கட்சி பணிமனைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அரசின் பார்வையில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இவ்வாறு ஒடுக்குமுறையாளரின் வன்முறை ஒடுக்கப்பட்டவரின் சாத்வீகத்தை அடக்கி ஒடுக்கியது. சிங்கள பேரினவாதத்தின் ஆயுத பலம் நீதி வேண்டிய தமிழ் மக்களின் அகிம்சையை நொறுக்கியது. இந்த வரலாற்று நிகழ்வு தமிழ் தேசிய போராட்டத்தின் அரசியல் அனுபவத்திற்கு ஒரு தோற்றுவாயாக படித்தது.
இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் கேட்கலாம்.